ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இங்க ஜென்மாதிங்கிற பதத்தினால யாஸ்கர் நிருப்தக்காரர் இருக்காரு. அவர் ஒரு ஆறு பாவ விகாரங்களை சொல்றார். லோகத்துல உள்ள பதார்த்தத்துக்கு ஆறு விகாரங்கள் ஏற்படுறது. ஜாயதே முதல்ல, அஸ்தி, விபரிணமதே, வர்த்ததே, அபக்ஷீயதே, ஆறு. முதல்ல ஒரு வஸ்து உண்டாகிறது, உண்டானதுக்கு அப்புறம் தான் அது இருக்குன்னு சொல்லலாம். உண்டானதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்ல முடியாது. அஸ்தின்னு உண்டானதுக்கு அப்புறம் சொல்லலாம். அஸ்தி ஆனதுக்கு அப்புறம் அது அப்புறம் மெதுவா வர்த்தது வளர்றது. நம்ம சரீரங்கள்லாம் அப்படிதான், வர்த்ததேன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் பரிணாமம் ஏற்படுறது, விபரிணமது, அப்புறம் மெதுவா சயத்தை அடைகிறது, அப்புறம் ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஆயிடுறது. நஷ்டி இல்லைன்னு. இப்ப ஆறு விதமான விகாரங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துகள்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் சொல்லி சொன்னேன். ஜென்மாதிங்கிற இடத்துல நீங்க அர்த்தம் சொல்லும் போது, இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, ஆதி சப்தத்தினால எதை வேணாலும் சங்கிரம் பண்ணலாம். ஆனா நீங்க இதை மூணையும் மூணு விஷயத்தை சொன்ன, ஜென்மா ஸ்திதி லயகா இந்த மூணையும் மூணு தான் சொன்னாரு. யாஸ்கர் சொன்ன மூணு விஷயத்தை ஆறு சொல்லலாமே, இங்க சட்பாவ விகாரம் அப்படின்னு சொல்லலாமே, ஏன் அப்படி வியாக்கியானம் பண்ணல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற பாஷைக்காரர் ரெண்டு காரணம். இந்த இடத்துல யாஸ்கர் சொன்ன அந்த ஆறு பாவ விகாரமும் இந்த மூணுலயே அடங்கும், அதனால தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, ஸ்ருதியில மூணத்தான் நிர்தேசம் பண்ணிருக்கே தவிர ஆற நிர்தேசம் பண்ணல, அதனால இந்த ஆதிபதத்தினால ஸ்ருதியில சொன்னதை தான் எடுத்துக்கணும். ஆற எடுத்துட்டோம்னா நிறுத்த வாக்கத்தை பத்தி இவர் பேசுறாரு போல இருக்கு சூத்திரக்காரர் அப்படின்னு நமக்கு ஒரு காந்தி ஏற்பட்டுடும். ஸ்ருதி பத்தி பேசுறதாக நமக்கு தெரியாது. நிறுத்த வாக்கியத்தை சொன்னா அந்த நிறுத்த வாக்கியம் பிரம்ம நிரூபணத்துக்காக வரவே இல்லை. அப்ப நிறுத்த வாக்கிய தாத்பரியத்தை இந்த சூத்திரத்துல சொல்றாருன்னு சொன்னா அது ஏதோ சாதாரண மகாபூதங்களை இந்த சூத்திரம் சொல்றது அப்படிங்கறது ஆயிடும், பிரம்ம லட்சணம் ஆக முடியாது. அதனால ஸ்ருதியில சொன்னதான் எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரர் சொல்றாரு. அன்னேஷாம் அப்படி பாவவிகாராணாம் திருஷ்வேவ அந்தர்பாவகா இது ஜென்மஸ்திதி நாசானாம் விதகிரகணம். மத்த ஏதோ விபரிணமதே வர்த்ததே அப்படின்னு சொன்னா இது ஒரு விதத்துல உற்பத்தியிலேயே சேர்ந்து விடுறோம். இந்த மாதிரி முன்னாடி இல்லை, இப்பதான் விருத்தி அடைஞ்சிருக்கு. பாக்கி அபக்ஷயத்துல நாசத்திலேயே சேர்த்து விடலாம். ஆக இதை ஒன்றும் தனியாக சங்கிரகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஜென்மஸ்திதி நாசம் மூணுலயே பாக்கியெல்லாம் அடங்கியது. யாஸ்க பரிபட்சிதானு ஜாயதே அஸ்தி இத்தியாதீனாம் கிரகணே தேசாம் ஜகதா ஸ்திதி காலே சம்பாவியமானத்வாத் மூல காரணாத் உற்பத்தி ஸ்திதி நாசாக ஜகதா இனகிரகீதாஸ்து இத்தியாசங்கேத தன்மாசங்கீ இது யா உற்பத்தியர் பிரம்மண தத்தைவ ஸ்திதி பிரலயச்ச தயவ திருஷ்யன்று. இது ஸ்ருதியில சொன்ன மூணத்தான் எடுத்துக்கணும், யாஸ்கர் சொன்ன ஆடை எடுத்துக்கப்படாதுங்கிறது இது யுக்தி காமிக்கிறார். யாஸ்கர் பிரம்மத்தை பத்தி பேசல, அவர் வந்து சாதாரண லோகத்துல இருக்கக்கூடிய பௌத்திக பதார்த்தங்களுக்கு இப்பேற்பட்ட ஆறு விகாரம் வருது அப்படிங்கறத பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால தெரிஞ்சுண்டு சொல்றார். அந்த ஆற நாம எடுத்துட்டோம்னா இந்த பௌத்திக பதார்த்தங்களுக்கு எல்லாம் உற்பத்தியாதிகளுக்கு எது காரணமோ, அதாவது பௌத்திக பதார்த்தத்துக்கு எது காரணமோ அதுதான் பிரம்மம்னு சொன்ன மாதிரி ஆயிடும். பௌதிகத்துக்கு காரணம் பஞ்ச மகாபூதங்கள் தான். பௌதிகமான சகல பதார்த்தமும் எங்கே வந்து பௌதிகம்னு சொன்னதுல இருந்தே தெரியறதே பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்படியானால் இந்த சூத்திரம் மகாபூதங்களைத்தான் சொல்றது அப்படின்னு பெரிய தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அதனால யாத்திரை சொன்ன ஆறு விகாரத்தை ஆதிசப்தத்தினால கிரகிக்காருங்கோ. ஸ்ருதியில உள்ளத சொன்னோம்னா ஸ்ருதியில சந்தேகமே இல்லை. பஞ்ச மகாபூதங்களுக்கு காரணமான பிரம்மத்தை பத்தி தான் ஏதோ வாயுமானி பூதான் ஜாதகத்தை சொல்றது. ஏன்னா ஆரம்பத்திலே பிரம்ம ஜிஜ்யாசையான அவன் வந்து போய் சேர்ந்திருக்கான், தத் பிரம்மேதி சொல்றதே. அதனால ஸ்ருதியில இது பஞ்ச மகாபூதங்களை பத்தி இந்த ஸ்ருதி தெரிவிக்கிறதோன்னு சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அதனால ஸ்ருதியில சொன்ன ஜென்மாதி திரிகயத்தை ஜென்மாதிபதத்தினால நம்ம எடுத்துட்டோம்னா இந்த சூத்திரம் பிரம்மத்தை லட்சணம், பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றதுங்கிறது சந்தேகம் இல்லாமல் புரியும். அதுக்காக அப்படிதான் வியாக்கியானம் பண்ணமே தவிர சொல்லக்காரு. அதனால என்ன சொல்றார், யா உற்பத்தியர் பிரம்மணஹா, ஸ்ருதியில நிர்தேசம் பண்ணிருக்க பிரம்மண சகாச பிரஜைகள் உண்டே இருக்கு அப்படின்னு, அது தத்தைவ ஸ்திதி தத்தைவ பிரலயஸ்ட ஸ்ருதியில சொன்ன அந்த மூணத்தான் இங்கு கிரகிக்கணும். கிரகியந்தே ந யதோக்த விசேஷணத்தை ஜெகதா யசோக்த விசேஷம் ஈஸ்வரம் முக்தா அந்யதா பிரதானாத் அச்சேதனாத் அனுப்பா அபாவாத் சம்சாரினோவா உற்பத்தியாதி சம்பாவிக்கும் சத்தியம் நகஸ்வபாவதா விசிஷ்ட தேச கால நிமித்தானாம் யுகோபாதானா. இது தனி பாஷ்யம். இந்த பாஷ்யத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், நம்ம தடஸ்த லட்சணத்திற்குரிய பிரயோஜனத்தை தெரிவிக்கிறது இந்த பாஷ்யம். எதுக்காக தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் சொன்னாலே போருமே அப்படின்னு சொல்றச்ச, தடஸ்த லட்சணம் சொல்றதுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த பாஷ்யம். என்ன சொல்றது, நீங்க சொன்ன தடஸ்த லட்சணம் ஒவ்வொரு மதக்காரா ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு இருக்க, பிரதானம்தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிற அர்த்தம். வேற ஜீவனே ஜெகத்காரணம், தார்க்கிகன் வேற ஒரு ஈஸ்வரன், தாங்கள் திருமண ஒரு ஈஸ்வரன் ஜெகத்காரணம், அணுக்கள் பரமாணுலேருந்து ஜெகத்து ஜெகத்து வச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கா. அது எதுவுமே கிடையாது, இதுதான் உங்க ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு இந்த ஜெகத்காரணத்வரூப தடஸ்த லட்சணம் மற்ற பிரதானாதிகள்லேருந்து வியாபத்தி பண்ணி ஈஸ்வரனிடத்துல, அதாவது பரபிரம்மஸ்வரூபத்துல நம்மளுடைய புத்தியை சீக்கிரமாக பிரவேசம் பண்ண வைக்கிறது, அதுக்காக தான் இந்த தத்துவ லட்சணம்ங்கிறத சொல்றதுக்காக சொல்லிருக்கேன். இது அப்புறம் விவரமா சொல்றேன். யதோக்த விசேஷணத்துக்கு ஜெகதா, யதோக்த விசேஷணம் ஈஸ்வரம் உத்தா அந்நதா பிரதானாசு அசேதா அனுக்கா அபாவாசு சங்காரினோவா உற்பத்தியாதி சம்பாவது சக்தி. இந்த நாமரூபாபியாம் ஜாகிரத்தியாசி இத்தியாதி விசேஷங்கள் சொன்னார்கள், இப்பேற்பட்ட இந்த ஜெகத்துக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்வஜ்ய சர்வசக்தியான ஈஸ்வரனை விட்டால் வேற எதுவுமே காரணமும் ஆக முடியாது, காரணமாக இருக்க முடியாது சொல்றோம். அப்ப ஈஸ்வரனை விட்டா வேற எது காரணம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு சாஸ்திரக்காரர் ஒவ்வொன்றும் சொல்றோம். சாங்கிய சாஸ்திரத்தை பார்த்தோம்னா அவன் வந்து அச்சேதனமான பிரதானமே ஜெகத்துக்கு காரணம், இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வைசேஷிக சாஸ்திரத்தை பார்த்தோம்னா இந்த பரமாணுக்கள் வந்து இப்பேற்பட்ட ஜெகத்து உண்டாயிருக்கு, பரமாணு தான் காரணம். பௌத்தாள பார்த்தோம்னா அபாவம் தான் காரணம், சூரியமே காரணம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், சம்சாரி சம்சாரியான ஜீவன் தான் இதை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும். இந்த சாதாரண நம்மளால முடியலன்னு சொன்னா, அப்ப திரண்டு கர்ப்பம்ல ஒரு ஆதி ஜீவன் வச்சிருந்துருக்கோம் இல்லையா, அந்த திரண்டு கர்ப்பமே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணியிருக்காருன்னு பிரம்மாவை வந்து சிரஷ்டான ஒரு பேர் சிருஷ்டிகரத்தான பேர், அதனால அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு, அவரும் வந்து ஒரு ஜீவாத்மால சேர்ந்தவர் அப்படின்னு சில வாதிகள் இருக்காங்க. இது எல்லாமே தப்புங்க. யதோக்த விசேஷணம் ஈஸ்வரம் முக்தா, நான் சொன்ன சர்வஜ்ஞ சர்வசக்தியான ஈஸ்வரனை விட்டால் வேற எதுவுமே இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. இவர் இதை சொல்றதுக்கு என்ன தாத்பரியம், இந்த பாஷ்யம் வரத்துக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த சூத்திரத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னார் இல்லையா, லட்சணம் சொல்லிட்டார். லட்சணம்னு சொன்னா இந்த லட்சணத்துக்கு அவ்யாப்தி அதிவியாப்தி எல்லாம் இல்லை அப்படின்னு காரணம், அப்பதான் அது லட்சணம்னு சொல்லலாம். ஜெகத்காரணத்துவம்னு சொன்ன லட்சணம் பல விஷயங்கள்ல அதிவியாப்தி உள்ளதாக இருக்கிறது. இங்க ஜெகத்காரணத்தும் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்றது சொன்னா உடனே கேள்வி வருது, ஜெகத்காரணத்தும் பிரதானத்துக்கும் இருக்குன்னு சொல்றாரு, அப்ப உங்க லட்சணம் பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணம் பிரதானத்துக்கு வந்துடு, வைசேஷிக பரமாணுக்கு ஜெகத்காரணத்தும் இருக்குன்னு சொல்றாரு, அப்படியானா நீங்க சொல்ற லட்சணம் அதுக்கும் வருது, சூன்யத்துக்கு வருதுன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்னால் நீங்க சொல்ற பிரம்ம லட்சணத்துக்கு இந்தெந்த விஷயங்கள்ல இந்தெந்த வாதிகள் காரணம் ஜெகத்காரணம்னு சொன்ன பதார்த்தங்கள் எல்லாம் அதிகாரத்தில் வரது. அப்ப அந்த அதிவியாப்திய வாரணம் பண்ணினாதான் இது பிரம்ம லட்சணம்னு சொல்ல முடியும். மாட்டுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா, கொம்பு இருக்கும் அதான் லட்சணம் அப்படின்னு சொன்னார். கொம்பு இருக்குங்கிறது மாட்டுக்கும் இருக்கு, மாடு இல்லாத ஆட்டுக்கும் இருக்கு, அப்படி இருக்கிறச்சு இது லட்சணம் எப்படி சொல்ல முடியும் இல்லையா. அதனால மாட்டுக்குன்னு சொல்ற லட்சணம் மாட்டுக்கு மாத்திரம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பிரம்ம லட்சணம் பிரம்மத்துக்குத்தான் வரும், வேறு எதுக்குமே வராது அப்படின்னு இருந்தால் இது பிரம்ம லட்சணம்னு சொல்லலாம். ஆனா இங்க இவருல அதிவியாப்தி வருது அப்படின்னு ஆட்சிக்காரர் சொல்றா, எங்கேயுமே அதிவியாப்தி இல்லை, இந்த ஜெகத்துக்கு ஏகப்பட்ட விசேஷணம் போட்டேன், அப்படி விசேஷணம் போட்டதுனாலேயே அதுக்கு காரணமான பதார்த்தத்துக்கும் சர்வஜத்தும் சர்வசக்திக்கும்ங்கிற ரெண்டு விசேஷம் இருந்தே ஆகணும், அது இல்லாட்டா இப்பேற்பட்ட ஜெகத்தை அந்த காரணத்தினால சிருஷ்டி பண்ண முடியாது. இந்த வாதிகள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கு சர்வஜத்துங்கிறது சர்வதா கிடையாது, பிரதானா அசேதனாத்திர போடுற சைதன்யமே இல்லை பிரதானத்துக்கு, அது எப்படி சர்வஜமாக முடியும், அதனால சர்வஜத்துங்கிறது அசம்பதி. அதனால ஞானம் இல்லாததுனால இந்த பிரதானம் ஜெகத்துக்கு இப்பேற்பட்ட ஜெகத்துக்கு காரணம் ஆக முடியாது. அணுவுக்கும் இதேதான், பரமாணுக்களும் ஜடம். அதனால அதுவும் இவ்வளவு விவசாயமா இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆக முடியாது. சூன்யத்துக்கும் அதுவேதான், சூன்யமும் ஆக முடியாது. சம்சாரின்னு சொல்லலாம், சம்சாரி சேதனன், கிரண்யகர்பாவோ சாதாரண வேற ஜீவனோ யார எடுத்துட்டாலும் சம்சாரின்னு சொன்னா அவங்களுக்கு சைத்தன்யம் உண்டு, ஆனா சர்வஜ்யத்தும் இல்லை. சர்வஜ்யத்தும் சர்வசக்திக்குங்கிறது சம்சாரிக்கு இல்லை. அதனால இப்பேற்பட்ட ஜெகத்தை அவனும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படியானா இது எல்லாம் எது எதுலையுமே நான் சொன்ன ஜெகத்துக்கு காரணத்துவம் வரல, அந்த லட்சணம் வரல. அப்ப எதுல வருமோ அது இதை எல்லாத்தையும் காட்டிலும் தனியாகத்தான் இருக்கணும். லட்சணம்ங்கிறது லட்சியத்தை மற்றபட அலட்சியத்திலேருந்து பிரித்து காமிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் லட்சணத்தை பிரயோகம், வியாபத்திற்கு விவகாரோவா லட்சணத்தை பிரயோகம். லட்சியத்தை லட்சம் இல்லாத பதார்த்தத்தை காட்டிலும் பிரித்து காமிக்கக்கூடியதுதான் லட்சணம். இப்போ இந்த பிரம்மத்துக்கு சொன்ன இந்த தடத்த லட்சணம் பிரம்மத்துக்குத்தான் இருக்கே தவிர இதை தவிர வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்திலேருந்தும் பிரம்மத்தை தனியான பிரிக்காது. பிரம்மஸ்வரூபம் எது அப்படின்னு தேட போகும்போது ஜெகத்தாரணத்துவங்கிற லட்சணத்தை பார்த்தா நமக்கு என்ன ஒரு சௌகரியம் கிடைச்சது கேட்டா, எது ஜெகத்துக்கு காரணம் இல்லையோ அதுக்குள்ள இப்ப நான் பிரம்மத்தை தேட வேண்டியதில்லை. காரிய பதார்த்தத்துல இது பிரம்மமா அது பிரம்மமா அப்படின்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஜெகத்துக்கு காரணம்னு இந்த வாதிகள்லாம் லோகத்துல சொல்லிட்டு இருக்காரு, அப்பேற்பட்ட காரணத்துக்குள்ள எது பிரம்மம் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது வாதிகள்னு சொல்றது வேதாந்தியும் அந்த வாதிகளை சேர்ந்து விட்டான், பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வாதிகளுக்குள்ள நம்ம இந்த லட்சணத்தை கொண்டு எது பிரம்மமாக இருக்கும், இந்த ஒரு அஞ்சாறு பதார்த்தம் தான் இருக்கு, பிரதானம் பரமானு அது இதுக்குள்ள தேடி பார்க்கறோம். தேடி பார்த்தா சர்வசக்தியும் சர்வசக்தியும் இந்த லட்சணங்கள்லாம் வரமாட்டேங்குது. பிரதானத்துக்கு வரல, அவனுக்கு வரல, யாருக்குமே வரல, இந்த சம்சாரிக்கு வரல, அசாவத்துக்கு வரல, எடுத்து வருது பிரம்மத்துக்கு தான் வருது, இது உண்மைக்கு தான் வருது. அப்போ நம்ம பிரம்மத்தை எல்லாத்தையும் காட்சிகள் தனியாக பிரிச்சு இதுதான் இங்க இங்க வேதாந்த சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய பதார்த்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிஷ்டானம் தடத்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு ரெண்டு சொன்னதுக்கு ஸ்வரூப லட்சணம் முக்கியம்னு சொன்னேன். ஸ்வரூப லட்சணம் தெரியலன்னா உபயோகமே இல்லை தடத்த லட்சணம் சொல்லுவோம். அப்ப ஸ்வரூப லட்சணமே போருமே எடுத்து தடத்த லட்சணம் அப்படின்னு சொன்னா ஸ்வரூப லட்சணத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு தடத்த லட்சணம் வேணும். அது எந்த இது எந்த விதத்துல சொரூப லட்சணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த தடத்த லட்சணம் சொல்லலன்னு வச்சுருவாங்க. அப்ப சத்திய ஞான ஆனந்தம் அப்படின்னு பிரம்மத்துக்கு சொரூபத்தை சொல்லி கொடுத்துருக்கு. இந்த சொரூபம் எது அப்படின்னு நம்ம பிரபஞ்சம் கூட தேடிங்க தேடியா படமா படமா ஒன்னா பார்த்து இது அப்படி இல்லை அது அப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு எந்த ஜென்மாவுக்கு பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது. இப்ப தடத்த லட்சணம்னு சொல்லிட்டோம்னா ஜெகத்துக்கு காரணத்தம்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்படியானா எதுலாம் ஜெகத்துக்கு காரணம் இல்லையோ அந்த காரிய பதார்த்தம் அதில் இங்க தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல ஏதாவது பிரம்மமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஜெகத் காரணம்னு சொல்றது அதுல ஒரு ஒரு அஞ்சாறு பதார்த்தம் தான் ஜெகத் காரணம்னு பிரதிபமா இருக்கு. அந்த அஞ்சாறு பதார்த்தத்துக்குள்ள பிரம்மத்தை தேடினால் போகும், தேடி இதுதான் பிரம்மம் பாக்கியெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் ராகவாதுமையா உபயோகப்படுறது. அதனால தடஸ்த லட்சணம் சூத்திரப்படுத்தும். யதோக்த விசேஷணத்தை ஜெகதா யதோக்த விசேஷம் ஈஸ்வரம் முக்த்வா அன்யதா பிரதானாத் சேதனாத் அனுத்தா அபாவாத் சம்சாரினோ வா உற்பத்தியாதி சம்பாவிஷம் சத்தம். அப்படிப்பட்ட இதிலேருந்து இது ஜெகத் உண்டாயிருக்குன்னு சொல்லவே முடியாது. அவன் வந்து காரியகாரண பாவத்துல அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, இது ஏன் இந்த காலத்துல உண்டாயிருக்கு, அப்படிதான் அது சுவாவம், அதனால உண்டாகிறது. இது என்ன காரணத்தினால இது உண்டாயிருக்கு, ஜெகத் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லை, அது வரும். இதே அதோட சுவாவம் அப்படிதான் வருது, அதை கண்டிக்கிறார். அப்படி சொன்னால் அப்ப பிரம்மம்னு ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெகத்துக்கு காரணங்கிற இந்த தடத்த லட்சணம் ஜெகத்து தான் தானா வருது, அதுதான் அதுக்கு சுபாவம் அப்படின்னு சொல்லிடுவோம்னா, அப்ப ஜெகத்துக்கு காரணம்னு ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுதான் பிரம்மம்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு வழி இல்லாமல் போகும். அதனால அந்த வாதத்தையும் கண்டிக்கிறார். நஜஸ்வபாவதா விசிஷ்ட தேச கால நிமித்தானாம் இந்த உபாதானாம் ஸ்வபாவதா ஒரு காரியத்துக்கு, அதாவது ஸ்வபாவதான ஒரு காரணத்தை அபேட்சிக்காமலே காரியம் வருது அப்படின்னு இருந்தால் ஒரு காரியத்தை உண்டு பண்றதுக்காக அந்த காரியார்த்தியாக இருக்கிறவன் அந்தந்த காரணத்தை எடுத்துக்கிறானே, அபேட்சிக்கிறானே. சுபாவதானத்தை எதுக்காக காரணத்தை எடுத்துக்கிறான் தேவையில்லை இல்லையா? அது சுபாவமா இருந்தால் காரணம் இல்லாமலே வரலாம். இப்போ தூமார்த்தி அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து தூமம் பண்ணா என்ன பண்றான், உடனே வஞ்சிக்க வன்னிய தேடுறான், தண்ணியை எடுத்துட்டு அவன் தூமத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இப்ப தூமத்துக்கு வஞ்சி காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப அவன் வன்னியை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தூமங்கிறது எதிர்ச்சியா வரும், வராமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு விசிஷ்டமான ஒரு தேசம், ஒரு குறிப்பிட்ட தேசத்துலதான் இது உண்டாகுது, குறிப்பிட்ட காலத்துலதான் இது உண்டாகுது, குறிப்பிட்ட காரணத்தினாலதான் இது உண்டாகுது. தூமங்கிறது நெருப்பால்தான் உண்டாகிறதே தவிர ஜலத்தினால உண்டாகுது, இத்தியாதி ஒரு சில காரணங்கள்னாலதான் இது உண்டாகிறதுங்கிற வியவஸ்தை லோகத்துல இருந்தேயா. இந்த வியவஸ்தைக்கு சுவாவவாதத்துல எந்த விதமான உபதேசமும் இல்லை, தேவையே இல்லை. ஆனா இருக்கு, இத அவளால இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால சுவாவவாதங்கிறது விசிஷ்ட தேசகால நிமித்தான உபாதம். அதனால எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு காரணம்ங்கிறது நிச்சயமா இருக்கு. அப்படியானால் சர்வ ஜெகத்துக்கும் காரியமாக இருக்கும் போது அந்த சர்வ ஜெகத்துக்கும் ஒரு காரணம் இருக்கவே இருக்கணும். அந்த ஜெகத் காரணம் என்னன்னு நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சோம்னா கடைசியில இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு விசிஷ்ட தேசகால நிமித்தானாம் உபாதானாம் ஏதேவ அனுமானம் சம்சாரி ஜெகித்த ஈஸ்வராஸ்தித்வாதி சாதனம் மன்னியந்தே ஈஸ்வர காரணியாமா. இப்ப வரைக்கும் இந்த தடத்த லட்சணம் சொன்னா, லட்சணம் எதுக்காக சொல்றது கேட்டா வஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, இப்படி கூட ஒரு வஸ்து உண்டு, ஆனா அந்த தடத்த லட்சணத்தினால அதனுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது, இதனால போறாரு. ஆனா இந்த தடத்த லட்சணம் இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உபயோகப்படுறது, சரி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக ஒண்ணு நிச்சயமாக இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சம்பாவனா ருத்தியை ஏற்படுத்தும். இந்த சம்பாவனா அப்படிங்கிறது என்னன்னா, இவ ஒரு சம்சயத்துலதான் சம்பாவனையை சேர்த்திருக்கணும். சந்தேகம், சந்தேகம்னா சாமான்யமா எல்லா சந்தேகத்துக்கும் சம்பாவனாங்கிற பேர் இல்லை, உட்கட ஏகதர கோடிக சம்சயா சம்பாவனா. சம்சயம்னு சொன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இப்படியோ அப்படியோ இருக்கலாம். இது ரெண்டுமே சமமான இது இருந்தா, இது 50% அது 50% அப்படி இருந்ததுன்னா இது சந்தேகம், இது சம்சயம்னு பேர். 99% இந்த பட்சம் தான் இருக்கணும், ஒரே 1% அந்த பட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கறத இது சம்பாவனை. ஒரு கோட்டியில இந்த கோட்டில அநேகமாக பிரபஞ்சத்துக்கு இந்த ஜெகத்துக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கலாம் சம்பாவனை. அப்ப இந்த லட்சணத்தை வச்சுட்டு இவர் சொல்றபடி இந்த சம்பூர்ண ஜெகத்துக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கலாம் அப்படிங்கிற அம்சத்துலதான் நம்ம போகலாம், இருக்குன்னு தீர்மானம் ஆயிடாது. ஆனா இது 99% வரை வந்துடுதுலையா, அதனாலேயே மத்த வாடிகள் இதையே நிச்சாயகம் பிரமாணமாக வச்சிருந்துட்டார். இவ்வளவு தூரம் மந்தத்துல 1% அந்த சொரூபம் சிந்திக்கல, இது என்ன சொரூபம் அப்படிங்கறது இதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் கொஞ்சம் குறவா இருக்கு சம்பாவனான்னு சொன்னார். ஆனா மத்தவாதிகள் ஈஸ்வரனை காரணமாக சொல்லக்கூடிய இந்த வேதாந்தவாதியை விட்டுட்டு மத்தவாதிகள் தார்க்கிக்காரு இவா எல்லாரும் என்ன பண்றாங்க, இதே அனுமான பிரமாணமாக ஈஸ்வரன் இருக்கா, ஈஸ்வரன் பொறுப்பு நிச்சயமாக நினைக்கிறான். அதாவது பிரமாணம்னு சொன்னோம்னா நிச்சயத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பாவனான்னு சொன்னாக்க அது இப்பேற்பட்ட ஒரு சம்பாவனையை மாத்திரம் உண்டுபடுறது, இன்னும் நிச்சயமாகல. நிச்சயமா நிச்சயத்தை விட ஒரு தொழில் குறவா இருக்கு சம்பாவனைங்கிறது. இப்ப இந்த லட்சணம் ஜெகத்காரணத்துவங்கிறது ஈஸ்வர விஷயத்துல பூர்ணமான ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ண முடியலேன்னு வேதாந்தியோட அபிப்பிராயம். ஏன்னா அது சொரூபத்தை தெரியப்படுத்தல, சொரூபம் தெரியறதுக்கு வேதாந்தம் தான் பிரமாணமே தவிர ஜெகத்காரணத்துவத்தை வச்சுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையா, அது வேதாந்தியோட அபிப்பிராயம். ஆனா மத்தவாதிகள் என்ன பண்றா, அவ வேதாந்த பகிர்பூதமாக இருக்கிறதுனால இந்த ஜெகத்காரணத்துவத்தை கொண்ட ஈஸ்வர ஸ்வரூபத்தை இதுவே பூர்ணமாக ஈஸ்வர ஸ்வரூபத்தை தெரியப்படுத்துகிறது நிச்சயப்படுத்துறது நினைக்கிறார். ஏகதேவ அனுமானம் இதுவே அனுமான பிரமாணமாக ஈஸ்வர விஷயத்துல இருக்கிறதாக மன்னியந்தே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது என்னத்தை சாதிக்கிறது, சம்சாரி வெதிரித்த ஈஸ்வர அஸ்தித்வாதி சாதனம். சம்சாரினா நம்ம ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள்ல சேராத வெதிரிக்கம், வெதிரிக்கமான ஒரு பரமாத்மா ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்கு, அது என்ன செய்யறது இத்தியாதிகள் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கு அப்படின்னு இதே வாழ்க்கை பிரமாண சர்வஸ்வமாக இருந்துருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைக்கிறான்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அவன் நினைக்கிறது தெரியலேன்னு அப்ப இதுல என்னன்னா அவருடைய அனுமானம் ஈஸ்வர ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ண முடியாது, அது மாத்திரம் இல்ல இந்த சம்பாவனைக்கு கூட பூர்ணமா உபயோகப்படுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. பிரகடாசக்காரர் அந்த விஷயத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ணி கார்த்திகன் சொல்ற ஈஸ்வரானுமானம் என்ன, இந்த ஈஸ்வரானுமானத்தினால அப்படி ஒரு ஈஸ்வரன் இருக்காங்கிறத சொல்ல முடியுமா, சம்பாவனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. கடைசியில் இவருடைய தாற்பயம் என்னன்னா, நீ லோகத்துல உள்ள காரியங்களை பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு கர்த்தா இருக்கிறதுனால சம்பூர்ண பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு நீ சொல்றது இருக்கு, அதை ஒரு புத்தி மூலமாக வந்திருந்தா அதை நான் ஒத்துக்க முடியாது. ஸ்ருதி யதோவாதிமானி பூஜானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்திரையும் கடிதம் விஜந்தி தத் விஜாபஸ்வ தத் பிரம்மான்னு சொல்லி கொடுக்கறதுனால இந்த கடத்த லட்சணத்தை ஸ்ருதியே சொல்லி கொடுக்கறதுனால இதை நான் பிரமாணமாக ஏற்றுக்க முடியும், உன்னுடைய யுக்தியை ஏற்றுக்க முடியாது. யுக்தியை ஏற்றுக்க முடியாதுன்னு வெறும் யுக்தி இல்லாமல் சொல்லலை, அந்த யுக்தியை பரீட்சை பண்ணி பார்த்து ஏற்றுக்க முடியாது பாரு அப்படின்னா இருப்பார் வந்து யுக்தி. ஒரு ஒரு நாலஞ்சு யுக்தியை பார்க்கலாம். அவ சொல்ற யுக்தி எப்படி இருக்கு, அவ என்ன சொல்றா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது காரியமாக இருக்கு, உண்டாகக்கூடிய பதார்த்தமாக இருந்தது. ஒரு காரியம்னு சொன்னால் அந்த காரியம் ஒரு கர்த்தாவால உண்டாக்கப்பட வேண்டும். இதே லோகத்துல பார்க்கணும், ஒரு கட்டத்தை எடுத்துன்னு சொன்னா அது யாராவது நிர்மாணம் பண்ண அப்படிதான் எல்லா காரியமும் இருக்கு. அப்போ நம்மளால உண்டாக்கப்படாத இந்த பிரபஞ்சம் வேற யாரோ ஒருத்தர்னால உண்டாக்கப்பட்டு இருக்கணும் இல்லையா, அப்போ அவர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர் தானா இல்ல அநேகம் பேர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா, நம்ம கல்பனை பண்ணும் போது இப்ப அவர் இருக்காருங்கிறது நம்ம வேற எந்த பிரமாணத்தாலையும் பிரத்யட்சம் இல்லை, எத்தனை நிறைய பேர் பண்ணினா அப்படிங்கிறது பிரமாணத்தோ இல்லை. அப்ப ஒருத்தர் பண்ணினார்னு கல்பனை பண்றதுல லாகவம், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் ஒரே ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அது லாகவம். பல பேர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினாங்கிறது நம்ம கிட்ட ஒண்ணும் பிரமாணம் இல்லை சொல்றது. அதனால இதை உண்டாக்கினவர் ஒருத்தர், ஒருத்தர்னு சொன்னா அவர் சர்வஜ்ஞராக இருந்தார் அப்படி இல்லாட்டா இந்த விதத்தை உற்பத்தி பண்ண முடியும், அதே மாதிரி சர்வசக்தியாக இருந்தார் அப்படி இருந்தாத்தான் இதை உண்டாக்க முடியும். அப்ப இந்த மாதிரி யுக்தியில நம்ம யோசிக்கும் போது நமக்கு இந்த அனுமானத்தால் என்ன கிடைக்கிறது, சர்வஜ்ஞ சர்வசக்தியான ஒரு பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறாருங்கிறது கிடைக்கூடையா. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நிச்சயிக்க முடியறதே, இப்படி சொல்றதுக்கு நமக்கு வேதாந்தமே தேவையில்லை. வேதாந்தத்தை தொட்டு கூட பார்க்காம லோகத்துல இருக்கக்கூடிய காரியங்களை வச்சுட்டே நாம இப்பேற்பட்ட ஈஸ்வரன் இருக்காருங்கிறத சாதிக்க முடியும். கார்த்திகா இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு கார்த்திகா வேதாந்தத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறவாதான், வேத பிரமாணியம் ஒத்துண்டவாதான். அதுவும் உதயனாச்சாரியர் வரலாம் சொன்னோம்னா இவருக்குலாம் அத்வைதத்துக்கு தான் இருந்த கார்த்திகால பிராச்சீன கார்த்திகால எல்லாருமே அநேகமா அவெல்லாம் அத்வைதவாதிகள் தான். ஒரு காரணமா அந்த சாஸ்திரம் எழுதுறதுக்கே அவள் அத்வைதவாதியாக இருந்தது. உதயநாச்சாரியாகட்டும் வீசிக்காரராகட்டும் இவெல்லாம் ரொம்ப பிரசித்தமானவர். இவா வந்து அத்வைதமே சரின்னு அங்கே எழுதிடுறான். இருந்தாலும் இப்ப நாஸ்திகளோட சண்டை போடும்போது அவங்கிட்ட வேதத்தை பிரமாணமாக காமிக்க முடியாது இல்லையா, ஈஸ்வரன் இதிலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசானவையோட இது பண்ணும் போது இதோ வேதமே சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவங்ககிட்ட காமிக்க முடியும். அதனால இந்த அனுமான பிரமாணம் யுக்தி ரூப பிரமாணத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ஆசாமி இருந்தாங்க அப்படின்னு அனுமானத்தினால அதை சாதிக்க வேண்டியது. இதுதான் அவளுடைய தாற்பயம். இதனாலேயே சித்தி சொல்லணும்னு இல்லை, ஆனாலும் அதனால சித்திக்காததுன்னு நமக்கு தெரியப்படுத்தலமோ இல்லை, அதுக்காக இந்த அனுமானத்தால சித்திக்க முடியாதுன்னு கொஞ்சம் காமித்தார். நான் இதுவரை சொன்னது தாற்பயனுடைய அபிப்பிராயம். இப்படியாக அவர் பர்வஜ்ய பர்வசக்தியான பரமாத்மா இருக்குங்கிறத அனுமானம் பண்றா அப்படின்னு சொன்னார். இப்ப இவர் சொல்ற இப்படி அனுமானம் பண்ண முடியாது. இப்ப நாஸ்திகன் இந்த அனுமானத்தை கண்டிக்கிறதுக்கும் இவர் கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் இந்த அனுமானம் தப்பு, ஆனா அனுமானத்தினால நீ எதை சொல்றையோ அது ரைட்டுன்னு சொல்லப்படும், ஏன்னா அது வேதாந்த பிரமாணத்தினால சித்தமா இருக்கு. நீ அனுமானம் சொல்றது சரியில்லை, அது இந்த அர்த்தத்தை சாதனம் பண்ண முடியாது, ஆனா நீ எதை சொல்றையோ அது நான் தெரிய முடியும், ஏன்னா அது வேதாந்த பிரமாணம் இருக்கிறதா. அதான் அந்த பரம்பராங்க ஒருவன் வந்து பால் வெள்ளையா இருக்குன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனா கண் உள்ளவன் பால் வெள்ளையா இருக்குன்னு சொன்னா சரியில்லை. அந்த ரீதியில இவருக்கு நாஸ்திகன் கண்டனம் பண்றது என்னன்னு கேட்டா அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது. இவர் பிரமாணத்தை மாத்திரம் கண்டிக்கிறார், பிரமேயத்தை கண்டிக்கல. நாஸ்திகன் பிரமாணம் பிரமேயம் ரெண்டையுமே கண்டிக்கிறார். இது இந்த இடத்துல இவர் வித்தியாசம். அதனால இவர் அந்த அனுமானத்தை கண்டிக்கிறாரேங்கிறதுக்காக இவர் நாஸ்திகராயிட்டாருங்கிறது பிரமேயத்தை ஒத்துருக்காரு. அதனால ஈஸ்வரே அனுமான பிரமாணம் நிரஸ்தம் ஈஸ்வரோக்கு நிரஸ்தம், இது மீமாம்சக்காலே வேற மீமாம்சைக்காரர்களுக்காக அவளுக்கு ஈஸ்வரன் பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவ வந்த விசாரத்துல ஈஸ்வர நிரூபணங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணு ஏற்படுது அவளுடைய பிரபஞ்சத்துல. அப்படி இருந்தாலும் அவ கார்த்திகாரனுடைய அனுமான ஈஸ்வர அனுமானத்தை நிராகரணம் பண்ணான். அப்போ பண்ற அனுமானம் அப்படி நிரூபணம் பண்ணி ஒருவரை எழுதி இருக்கிறேன். நான் இவனுடைய பிரமாணத்தை தான் நிரூபணம் பண்ணி ஈஸ்வரனை நிரூபணம் பண்ணல, வேதாந்த ரீதியாக வேத மூலகமாக ஈஸ்வரனா அது எங்களுக்கு இஷ்டம். இப்ப இங்க என்ன தப்புன்னு பார்ப்போம். அனுமானத்தினுடைய ஒரு சாதாரணமான பிரகாரம் என்னன்னு கேட்டா, நாம வந்து மகானசாரிகள்ல பூமம் அக்னி இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து பார்த்து வேற ஒரு இடத்துல வெறும் பூமத்தை மாத்திரம் பார்க்கிறோம். பர்வதத்துல பார்த்துங்க போறான், அப்ப பார்க்கும்போது வந்து தெரியல ஆனா பூமம் மாத்திரம் தெரியல. அப்ப இதுல இருந்து இந்த பூமத்தை வச்சுட்டு அவன் அந்த வியாப்தி ஞானங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது இந்த ரெண்டு பதார்த்தத்தை அவன் திருஷ்டாந்தத்துல சேர்த்து பார்த்திருக்கானோ அந்த ரெண்டு பதார்த்தத்துல வியாப்திங்கிற ஒரு சம்பந்த விசேஷத்தை கிரகிச்சதுனாலே ஒரே ஒரு பதார்த்தத்தை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அந்த இன்னொரு பதார்த்தம் இருக்கு ரெண்டாவது பதார்த்தம் அதையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்குதான் அனுமானம். இந்த பதார்த்தத்தை கொண்டு அந்த பதார்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் மத்தியில ஒரு ஒரு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த விசேஷமான சம்பந்தத்தை தான் வியாப்தி வியாப்தின்னு சொல்றோம். அந்த வியாப்தியை நிர்வசனம் பண்றதுக்கு கிரகமா போயிட்டு அந்த சம்பந்தத்தை இவன் கிரகிச்சு விட்டானீங்கன்னா இந்த திருஷ்டாந்தத்துல மகாநகத்துல அப்ப எங்க இந்த தூமத்தை பார்த்தாலும் அவன் வந்து அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இது அனுமானத்தோடு பிரச்சனை.